வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆசிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுரா. இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கண்ணப்ப நாயனாரின் கதை. பொத்தப்பி என்னும் காட்டுப்பகுதியில் நாகன் என்பவன் ஒரு வேடுவ பழங்குடி தலைவனாக இருந்தான். அவனுக்கும் அவனது மனைவி தத்தைக்கும் மிக நீண்ட காலமாக குழந்தை பேறு சித்திக்கவில்லை. சிவபெருமானின் புத்திரனான முருகனை பிரார்த்தனை செய்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் அக்குழந்தைக்கு திண்ணன் என்று பெயரிட்டனர். திண்ணன் தனது வேடுவ பழங்குடியில் ஒரு புகழ்பெற்ற வில்லாளனாக வளர்ந்தான். தனது குழாத்துடன் வேட்டையாடச் செல்வது அவனது வழக்கமாக இருந்தது. அத்தகைய ஒரு வேட்டை பயணத்தின் போது ஒரு காட்டு பன்றியை துரத்திச் செல்கையில் திண்ணன் தனது நண்பர்களிடமிருந்து பிரிந்து காட்டில் முன்னர் சென்றிராத ஒரு பகுதியை அடைந்தான். தனது வழியை கண்டுபிடிக்க முயல்கையில் அவன் காளத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவலிங்கத்தின் சந்நிதியை கண்டான். இந்த காளத்தி குடுமித்தேவர் சந்நிதி மிகவும் சிறியதாக இருந்தாலும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. திண்ணன் விவரிக்க முடியாத வகையில் அந்த லிங்கத்தினால் கவரப்பட்டான். அவன் இறைவனுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வழங்க ஆசைப்பட்டான். வேடுவனாதலால் இறைவனுக்கு முறையான பூசைகளை செய்வதற்கான சடங்குகள் பற்றி திண்ணனுக்கு எதுவும் தெரியாது. அவன் அன்பால் மிகவும் ஈர்க்கப்பட்டான். எனவே தன்னிடமிருந்த மிகச்சிறந்த இறைச்சி பங்கை கொடுக்க முடிவு செய்தான். திருக்காளஹஸ்தி என்று அழைக்கப்பட்ட இந்த ஆலயம் மிகவும் பழமையானதொன்றாகும். இது பல மைல் தொலைவிலுள்ள ஒரு நகரத்தில் வசித்த ஒரு பிராமணனால் பராமரிக்கப்பட்டு வந்தது. அந்த ஏழை பிராமணன் சிவனின் தீவிர பக்தன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீண்ட பயணத்தை மேற்கொள்ள முடியாததால் அவன் இருவாரங்களுக்கு ஒரு முறை பூசை வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை கொண்டு சன்னதிக்கு வருவான். அவன் லிங்கத்தை சுத்தம் செய்து மந்திர ஜபம் செய்து வீடு திரும்புவதற்கு முன்பு தனது பிரசாதங்களை இறைவனுக்கு வழங்கி வந்தான். திண்ணன் மாமிச பிரசாதம் வழங்கியதற்கு அடுத்த நாள் அந்த பிராமணன் சன்னதிக்கு திரும்பினான். லிங்கத்திற்கு அருகில் இறைச்சி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். ஏதோ ஒரு விலங்கு இறைச்சியை அங்கே விட்டிருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவன் தனது வழக்கமான பூசைகளை தொடர்வதற்கு முன்பு அருகிலுள்ள ஓடையிலிருந்து புதிய தண்ணீர் கொண்டு வந்து அவ்விடத்தை நன்றாக சுத்தம் செய்தான். அன்றைய தினம் பிராமணன் தன் கடமையை நன்றாக செய்ததாக எண்ணி திருப்தி அடைந்தான். அடுத்த நாள் திண்ணன் திரும்பவும் இன்னும் பல இறைச்சிகளை எடுத்துக்கொண்டு குடுமித்தேவரை தரிசிக்க வந்தான். அவன் எந்த ஒரு மந்திர ஜபங்களையோ சடங்குகளையோ அறிந்திராததால் தன் நேரத்தை அந்த சிவலிங்கத்துடன் உரையாடுவதன் மூலம் செலவிட்டு தன் இதயத்தில் இருந்த அன்பை தெரிவித்தான். இது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளித்தது. எனவே அவன் ஒவ்வொரு நாளும் அங்கே வரத் தொடங்கினான். அன்றன்று வேட்டையில் கிடைக்கும் மிகச்சிறந்த இறைச்சி பங்கை தன்னுடன் கொண்டு வந்து பிரசாதமாக கொடுத்தான். ஒரு நாள் அவன் சந்நிதியை நோக்கி நடந்து செல்லும் போது சில அழகான பூக்களை கண்டான். அவன் தனது இறைவனுக்காக சிலவற்றை பறித்து தன் இரு கைகளிலும் அன்றைய வேட்டையில் கிடைத்த இறைச்சி இருந்ததால் தனது தலைமுடியில் அப்பூக்களை செருகிக் கொண்டான். அதன்பின் அருகில் இருந்த ஒரு சிறிய நீரோடையை அவன் அவதானித்தான். எம்பிரானுக்கு குளிக்க எவ்வளவு ஆசையாக இருக்கும் என்ற எண்ணம் உதித்தது. உடனே குனிந்து தனது வாயில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டான். சன்னதிக்குச் சென்று அங்கு தனது வாயிலிருந்த நீரை லிங்கத்தின் மீது துப்பி அதனால் இறைவனை குளிக்க வைத்தான். பின்னர் தனது தலையிலிருந்த பூக்களை கொண்டு இறைவனை அலங்கரித்தான். அவன் மகிழ்ச்சியுடன் தான் கொண்டு வந்த இறைச்சியை பிரசாதமாக கொடுத்துவிட்டு அன்று புறப்படுவதற்கு முன்பும் இறைவனிடம் சற்று நேரம் பேசி மனமகிழ்ந்தான். அடுத்த முறை பிராமணன் சந்நிதிக்கு திரும்பிய போது அவன் கண்டவை அவனை அதிர்ச்சி அடைய செய்தது. அந்த இடமெங்கும் மீண்டும் இறைச்சி துண்டுகள் கிடந்தன. சிவலிங்கம் எச்சிலினால் மூடப்பட்டிருந்தது. இது ஒரு மிருகத்தின் வேலை அல்ல, யாரோ ஒரு மனிதனின் வேலை. இவ்வாறு இறைவனை தீட்டுப்படுத்த யாருக்கு மனம் வரும் என்று எண்ணி கலங்கினான். மந்திரங்களை கொண்டு பூசை செய்வதற்கும் பிரசாதம் கொடுப்பதற்கும் முன்பு லிங்கத்தை தூய்மைப்படுத்தி பொறுமையாக சந்நிதியை சுத்தம் செய்தான். மீண்டும் அவன் தனது கடமையை செய்த நிம்மதியில் அத்தகைய அவமதிப்பு மீண்டும் ஏற்படாது என்று நம்பி பிரார்த்தனை செய்து வீடு திரும்பினான். ஆனால் அப்பிராமணன் அங்கு வரும் போதெல்லாம் சிவலிங்கம் எச்சிலினால் மூடப்பட்டும் ஆங்காங்கே இறைச்சி துண்டுகள் எரியப்பட்டும் இருப்பதைக் கண்டான். இச்சூழ்நிலையால் மனமுடைந்த அவன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுது சிவனை உரக்க அழைத்து மன உளைச்சலுடன், எம்பிரானே, நீங்கள் அனைத்தை விடவும் தூய்மையானவர், எல்லா கடவுள்களிலும் பெரியவர். இதுபோன்ற இழிவுகள் உங்களுக்கு எப்படி ஏற்படலாம்? நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் பாதுகாவலர். இதுபோன்ற செயல்களில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று மன்றாடினான். சிவபெருமான் பிராமணனின் வேதனையாலும் வேண்டுகோளாலும் மனமிறங்கி தனது அப்பக்தனிடம் அசரீரியாக ஒலித்தார். என் அன்பான பக்தனே, நீ இழிவாக கருதுவது மற்றொரு பக்தன் எனக்கு அளித்த பிரசாதம் ஆகும். அவனுக்கு சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் எதுவும் தெரியாது. ஆனால் உன்னை போலவே அவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கிறான். அவனுடைய பக்தியால் நான் கட்டுப்பட்டிருப்பதால் அவன் எனக்கு அளிக்கும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அவன் என்னிடம் வைத்திருக்கும் அன்பின் அளவை காண விரும்பினால் எங்காவது மறைந்து என்ன நடக்கிறது என்று பார். அவன் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. இறைவனே புகழும் இந்த பக்தனை பற்றி அறிய பிராமணன் ஆர்வமாக இருந்தான். பிராமணன் சில புதர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். திண்ணன் சிறிது நேரத்தில் அவ்விடத்தை வந்தடைந்தான். வழக்கம்போல் கைகளில் இறைச்சியும் தலைமுடியில் பூக்களும் வாயில் தண்ணீரையும் சுமந்து வந்திருந்தான். திண்ணன் வாயிலிருந்த நீரால் சிவலிங்கத்தை குளிப்பாட்டுவதும் தன் தலைமுடியில் செருகியிருந்த பூக்களை லிங்கத்துக்கு சூட்டுவதும் தான் கொண்டு வந்த இறைச்சியை இறைவனுக்கு வழங்குவதுமான தனது வழக்கத்தை தொடங்கினான். திடீரென்று சிவலிங்கத்தின் இடது கண்ணிலிருந்து ஏதோ வடியத் தொடங்கியதை அவன் கவனித்தான். வெறுண்டவன் ஓடிச் சென்று மூலிகைகளை சேகரித்து தானறிந்த கை வைத்தியம் கொண்டு குணப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையுடன் அவற்றின் சாற்றை லிங்கத்தின் கண்ணில் தடவினான். இரத்தம் கசிவது மேலும் மோசமானது. என்ன செய்வதென்று அறியாமல் அவன் இன்னும் சிலவற்றை முயற்சித்தான். ஆனால் அவை எதுவும் பலனளிக்கவில்லை. பலவாறு சிந்தித்தான். இறுதியாக அவன் தனது சொந்த கண்ணை இறைவனுக்கு வழங்குவதுதான் பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி என்று முடிவு செய்தான். தனது கத்திகளில் ஒன்றை எடுத்து தனது இடது கண்ணை வெட்டி எடுத்து லிங்கத்தின் இரத்தம் பாயும் கண்ணின் மீது வைத்தான். உடனே இரத்தம் வெளியேறுவது நின்றது. திண்ணன் நிம்மதியடைந்து ஒரு பெருமூச்சு விட்டான். மகிழ்ச்சியுடன் லிங்கத்தினை சுற்றி நடனமாட ஆரம்பித்தான். திடீரென்று இடக்கண்ணில் நடந்ததைப் போல இப்போது இறைவனின் வலது கண்ணில் இரத்தம் கசிவதை கண்டான். அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் இத்தடவை அவன் தீர்வை அறிந்திருந்தான். தனது மற்றைய கண்ணை வழங்க முடிவு செய்தான். ஆனால் தனது வலது கண்ணை வெட்டி எடுத்தவுடன் அதை எங்கு எப்படி வைத்து பொருத்துவது என்று அவனுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. அவன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு ஒரு உபாயத்தை கை கொண்டான். அவன் தனது கால்களில் ஒன்றை தூக்கி இறைவனின் வலது கண் அருகில் வைத்தான். தனது கத்தியால் தனது வலது கண்ணை கிண்டி வெளியே எடுக்க தொடங்கினான். தனது பக்தனால் செய்யப்படும் இந்த மாபெரும் தியாகத்தை கண்ட சிவன் உடனடியாக திண்ணனுக்கு முன்னால் தோன்றினார். திண்ணனின் பார்வையை மீண்டும் அவனுக்கு கொடுத்தார். திண்ணன் எம்பிரான் முன்பாக சிரம் பணிந்தான். தலைமறைவாக இருந்த பிராமணனும் வெளியே வந்து இறைவனை வணங்கினான். சிவபெருமான் அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய பக்தியை மெச்சினார். மேலும் அவர் திண்ணனது அன்பை பாராட்டி அவனை ஒரு நாயனாராக நியமித்தார். நாயனார்கள் சிவபக்தர்களில் தலை சிறந்தவர்களாக அறியப்பட்டவர்கள். திண்ணன் தனது கண்களை இறைவனுக்காக கொடுத்ததால் திண்ணனை கண்ணப்ப நாயனார் என்று அழைத்தார்கள். ஓம் நமசிவாய், ஓம் ஸ்வரூபா ஸ்வாஸ்வாபவ நமோ நமஹா.